بسم الله الرحمن الرحيم.
குரான் கல்வி என்ற இணையதளத்துக்கு பல சகோதரர்கள் கேள்விகள் அனுப்புவாங்க. அந்த கேள்விகளுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், இப்படியான நிகழ்ச்சிகளில் அதுக்கு பதில் கொடுத்து கொண்டு வரக்கூடிய அடிப்படையில் ஒரு கேள்வி வந்திருக்குது. அதாவது, நாம் பிறருக்கு அநீதம் மோசடி செய்தால், உள்ளத்தை காயப்படுத்தி விட்டால், அல்லது மற்றவருக்கு நோவினை தக்க ஒரு செயலை நாம் செய்துவிட்டால், அவரிடம் மன்னிப்பு கேட்கலாமா? மன்னிப்பு கேட்பது பெரும் பாவம் என கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்குது. என் அருமையான சகோதரர்களே, இப்ப நாங்க வந்து சொன்ன அந்த நாங்க நடத்தின தலைப்பிலும் சில செய்திகள் இதில் இருக்குது, புரியுதா? இப்ப இதுல நாங்க என்ன கவனிக்கணும் சொன்னா, இப்ப வந்து நாங்க பிறருக்கு நாங்க ஒரு அநியாயத்தை செஞ்சிட்டோம், பிறருக்கு நாம் ஒரு மோசடியை செய்துட்டோம், பிறருடைய உள்ளம் நோவக்கூடிய விதத்தில் அல்லது பிறருக்கு ஒரு துன்பம் ஏற்படக்கூடிய விதத்தில் நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால், இது ஹுகூக்குல் இபாதோடு சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஹுகூக்குல் இபாத் என்றால் அடியார்கள், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. அப்ப ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லப்படும் போது அறிஞர்கள் அதுக்கு ஒரு கூடுதலான விதியை போடுவாங்க. அந்த தௌபாவுக்கு தௌபா அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய விதிகள் இருக்குது இல்லையா? தௌபா அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்குரிய விதிகள் என்ன சொல்லுங்க பாபம்? தௌபா, ஒருவருடைய தௌபா அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய விதிகள் என்ன? முதலாவது என்னது? அல் இஹ்லாஸ், உல தூய்மை. அல்லாவுக்காக அவர் தௌபா செய்ய வேணும். சரி, அடுத்து என்ன இருக்க வேணும்? ஒருவருடைய தௌபா அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும். அடுத்து நினைக்கணும், அதாவது அவர் தனது தவறை பாவத்தை என்ன செய்யணும், உணர வேண்டும் இல்லையா? உணர்ந்து கை சேதப்பட்டு நான் இப்படி ஒரு தவறு செய்து விட்டேன், இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேன் என்று அந்த கை சேதம், அந்த உறுத்தல், இது இருக்க வேண்டும் அதுல. அந்நதாமா. அதே போன்று அடுத்து என்ன இருக்க வேண்டும் சொல்லுங்க? அடுத்து அந்த தவறை நான் எனது வாழ்நாளில் மறுபடியும் நான் செய்யவே மாட்டேன் என்ற அந்த உறுதி இருக்க வேண்டும் இல்லையா? இந்த மூன்று விதிகளும் ரப்போடு சம்பந்தப்பட்ட பாவங்களுக்கு இது வரும். நான்காவது ஒரு விதி எங்க போடுவாங்கடா? அடியார்களோடு சம்பந்தப்பட்டதாக அது இருந்தால், பிறரோடு சம்பந்தப்பட்டதாக அது இருக்குமாக இருந்தால், அவரிடம் என்ன செய்யணும், அந்த உரிமையை திருப்பி கொடுக்க வேண்டும். எப்படி உரிமை மீறப்பட்டிருக்குதோ அந்த உரிமை திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும். அது நாலாவது ஒரு விதி இருக்குது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது நீங்க இந்த செய்தியை புகாரியில பத்தாவதாகவே பார்க்கலாம், ஈமானுடைய பாடத்திலே வரும். அப்துல்லா இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம், முஸ்லிம் என்ற யாரு? மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, யாருடைய கரத்தாலும் நாவாலும் அதனுடைய தொல்லைகளை விட்டு யாரு ஈடேற்றம் பெற்று வாழ்றாங்களோ அவர்தான் முஸ்லிம். அவருடைய நாவால, அவருடைய செயல்பாடுகளால தொல்லெல்லாம் அவர் வாழ்றார். யாருக்கும் அவர் தொல்லை கொடுக்கல, வார்த்தையாலேயோ செயல்பாடுகளால சொல்ல கொடுக்கல, இவர் தான் முஸ்லீம். எவ்வளவு அற்புதமான விளக்கம் பாருங்க, ரசூலுல்லாஹி கொடுத்த விளக்கம் இது. எதுக்கு முஸ்லீம் என்றா இவர் தான் அப்பா. முஸ்லீம் என்ற யாரு? அவர் தனது நாவால் வார்த்தையால யாரையும் சொல்லப்படுத்த மாட்டாரு, தனது செயலால யாரையும் சொல்லப்படுத்த மாட்டாரு, இவர் தான் முஸ்லீம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? யாருக்கும் நாம் எந்த ஒரு நோவினை, இடையூறு, துன்பம் செய்யக்கூடாது, இதுதான் முஸ்லீம், இதுதான் முஸ்லீம் என்று சொல்லி இந்த ஹதீஸ்ல பாக்குறோம். அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, உரிமைகள் விஷயத்தில் கை வைக்கிறது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. முஸ்லீம் நீங்க பார்க்கலாம், 370வது செய்தி, அபு உமாமா ரலி அறிவிக்கக்கூடிய செய்தி, மணிக்கத்த ஹக்கம் முஸ்லிமின், ஒரு முஸ்லீமுடைய உரிமைய ஒருத்தர் பறிக்கிறார். ஒரு முஸ்லீமுக்கு உரிமை என்ன செய்யறாரு? பறிக்கிறார். எந்த வடிவத்தில்? பொருளாதாரமாக இருக்கலாம், வேறு வேறு உரிமைகள் எதுவாக இருக்கலாம், ஒரு முஸ்லீமுடைய உரிமையை பறிக்கிறார். எப்படி? பியமீனிஹி, சத்தியத்தை கொண்டு பறிக்கிறார். எதை? சும்மா கூட பறிக்கல, அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு அந்த உரிமையை எடுக்கிறாரு. அது அவருக்கு போய் சேர வேண்டியது நல்லா தெரியுது. இப்படி அந்த உரிமையை பறித்தால் ஃபக்கத் அவ்ஜபல்லாஹு நார், அல்லாஹ் அவருக்கு நரகத்தை கடமையாக்குகிறான். அல்லாஹ் அவர் மீது நரகத்தை கடமையாக்குகிறான், வாஜிபாக்குகிறான். சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்குகிறான். கடுமையான எச்சரிக்கை. என் அருமையான சகோதரர்களே, அப்ப ஒரு மனிதர், ஒரு நபித்தோழர் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், இன் கான ஷைஅன் யசீரன், ஒரு அற்பமான ஒரு பொருள் நடந்துட்டாலுமா? நீங்க சொல்றீங்க, கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்றீங்க, ஒரு அற்பமான ஒரு விஷயம், ஒரு ரியால் உதாரணத்துக்குங்களே, அப்படிதாங்க, ஒரு அற்பமான பொருள், ஒரு அற்பமான பொருள்ல இப்படி செய்தாலுமா என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி சொல்றாங்க தெரியுமா, மின் அராக், ஒரு குச்சியுடைய அளவு என்ன சொல்றாங்க, ஒரு குச்சியுடைய அளவுக்கு தான் ஒரு முஸ்லீமுடைய உரிமை பறிக்கப்பட்டாலும் இந்த எச்சரிக்கை அவர்களுக்கு பொருந்தும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, சாதாரண விஷயம் அல்ல. புகாரில நீங்க பார்க்கலாம், 6534 செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, மன் கானத் இந்த மதுலமத்துன் லி அஹீஹி, அதாவது நீங்க ஒரு உங்களுடைய சகோதரனுக்கு, உங்களுடைய சகோதர முஸ்லீமுக்கு நீங்க ஒரு அநியாயம் செய்தால், நீங்க அநியாயம் செய்தால் செல்லுபடியாகாத மறுமை நாள் இருக்குது. அங்க காசு பணம் எல்லாம் அங்க வெளியில் செல்லுபடி இல்ல, அங்க செல்லுபடி நன்மை தீமை மட்டும்தான். நன்மைய எடுக்கப்படும், தீமையை சுமக்க வேண்டி வரும். இது மட்டும்தான் அங்க செல்லுபடியாகும். அந்த நாளைக்கு முன்னால் இந்த உலகத்திலே நீங்க கணக்குகளை முடிச்சுக்கோங்க. கை வச்சீங்களா? உரிமையில கை வச்சீங்களா? பணத்துல கை வச்சீங்களா? பொருளாதாரத்துல கை வச்சீங்களா? மானத்துல கை வச்சீங்களா? எதுல கை வச்சீங்களோ அந்த உரிமைகளை இந்த உலகத்தில் என்ன செய்து கொள்ளுங்கள், அந்த கணக்கு எல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா மறுமையை நீங்க எடுத்தீங்கன்னா அங்க சல்லி பணம் எதுவும், காசு பணம் எதுவும் செல்லுபடியாகாது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து சொல்லும் போது என்ன செய்யப்படும், அவருடைய நன்மையிலிருந்து எடுத்து கொடுக்கப்படும். ஃபைல் லம் யகுன் ஹசனாத்துன், நன்மைகள் இல்லையா, உஹித மின் சையாத்தி அஹீஹி, இவன் யாருக்கு அநியாயம் செய்தானோ அவனுடைய பாவங்கள் இருந்து இவனுக்கு சுமத்தப்படும், இவன் நரகத்திலே தூக்கி எறியப்படுவான். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இந்த செய்தி எதை சொல்லுது, இந்த உலகத்தில் நாம் யாருடைய உரிமை விஷயத்திலாவது கை வைத்தால் நாம் என்ன செய்ய வேணும், அதை திருப்பி கொடுக்க வேணும். இந்த உலகத்தில் சொன்னாங்க, இந்த நாள்லயே அதை முடிச்சுக்கோங்க. என்ன எப்ப மவுத்து வரும் சொல்ல முடியாது. மறுமையில எவனும் மன்னிக்கவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறுமையை நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு தந்தை தனது பிள்ளையை பணயம் வைத்து தப்பிக்கலாமா என்று பார்ப்பான். அப்படினால மறுமை என்பது ஒரு தந்தை தனது பிள்ளையை பணையம் வைத்து தப்பலாமா என்று வழி தேடுவான், அப்படிப்பட்ட ஒரு நாள். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்தகி தஅவத்தல் மதலூம், அநீதிக்குட்படுத்தப்பட்டவனுடைய துவாவை நீங்க பயந்து கொள்ளுங்கள், அதற்கும் அல்லாஹுக்கு மத்தியில் திரை கிடையாது. அப்ப இந்த ஹதீஸை நீங்க எடுத்து, இந்த ஹதீஸ்கள் எதை சொல்லுது, தஅவத்தல் மதலூம், அநீதிக்குட்படுத்தப்பட்டவனுடைய துவாவை நீங்க பயந்து கொள்ளுங்கள், அதற்கும் அல்லாஹுக்கு மத்தியில் திரை கிடையாது. அப்ப இந்த ஹதீஸை நீங்க எடுத்து, இந்த ஹதீஸ்கள் எதை சொல்லுது, பிறரை நாங்கள் நோவினை செய்தால் ஷஹீத் எடுத்து பாருங்க, ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். எதை தவிர, இல்லத்தைன், கடனை தவிர. இதே உங்களுக்கு எடுத்துக்காட்டுது, அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில், ஆரம்ப காலத்தில் ஜனாசாக்கள் வரும், கடனுடையவர்களாக இருந்தால் கடனை அடைப்பதற்கு அவங்களோட பொருளாதாரம் இல்லையா, ரசூலுல்லாஹ் தொழிக்க மாட்டாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்களே தொழிச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. பிறகு செல்வ செழிப்பு வந்த பிறகு ரசூலுல்லாஹ் அந்த கடன் அவங்க பொறுப்பேற்றாங்க என்றதை நாங்கள் பார்க்கிறோம் ஹதீஸ்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படைகள்ல பிறருடைய உரிமைகள் விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். கை வைத்தால் நாங்கள் திருப்பி கொடுக்க வேணும். இங்க பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா, மறுமை எப்படி போனாலும் பரவாயில்ல, உலகத்துல தப்பிக்கணும். இங்க மோசடி செஞ்சுட்டு என்ன செய்யறான், எஸ்கேப் ஆகுறான். இங்க மோசடி செஞ்சுட்டு தப்பி ஓடுறது, என்ன நினைக்கிறான், இதை இந்த நாட்டை விட்டு தப்பிட்டா போதும். மறுமை பாழாகி விடக்கூடாதப்பா, உனது மறுமை பாழாகி விட்டால் மிகப்பெரிய நஷ்டம். மறுமையை நீ பாதுகாத்துக்கொள், அதற்கு நீ உலகத்திலே அந்த கணக்குகளை தீர்த்துக்கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்ற எடுத்துங்க, இப்ப கைபத் புறம் இருக்குது, இப்ப புறம் சம்பந்தமா இதற்கு என்ன பரிகாரம், அறிஞர்கள் என்ன சொல்றாங்கடா, புறம் என்பது, நாங்க ஒருத்தர் பத்தி புறம் பேசணும், புறம் என்ன, புறம் என்பதற்குரிய வியாக்கியானம் என்னது, வரை விளக்கணம் என்னது, நீங்க ஒருத்தரை பத்தி பேசுறீங்க, அவர் இல்லாத இடத்துல அதை அவர் பேச, அவர் அவர் அதை கேட்டா விரும்ப மாட்டார், அவர் அதை கேட்டா என்ன செய்ய மாட்டாரு, விரும்ப மாட்டார். அப்படியான ஒரு விஷயத்தை அவர் இல்லாத இடத்துல பேசுறது, நீங்க அவர் இல்லாத இடத்துல ஒரு விஷயத்தை பேசுறீங்க, ஆனா அதை அவர் விரும்புவார், அவர் இருந்தா என்ன செய்வார், அதை விரும்புவார். அப்படியான விஷயம் பேசலாம், இது அப்படியான விஷயம் பேசப்படுறது கிடையாது. அப்படி பேசுறது யாரும் பேசுறாங்களா, அப்படியெல்லாம் பேசுறது கிடையாது. அவர் இல்லாத இடத்துல எதை பேசுறது, அவரை பத்தி அவர் வந்து விரும்பாததான் பேசப்படுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் ஹீபத். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி ஒருத்தர் பேசினா இதுக்கு பரிகாரம் என்ன, என்ன பரிகாரம், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறதா, அறிஞர்கள் சொல்றாங்க அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா பிரச்சனை இன்னும் கூடிடும், என்ன நடக்கும், பிரச்சனை இன்னும் வலுத்திடும், கூடிடும். அப்புறம் அதுக்கு இஸ்லாம் அப்படி ஒரு தீர்வு சொல்லாது, என்ன சொல்லுது, இஸ்லாம் சொல்லு, அவருக்காக நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க. அதே மாதிரி அவருடைய நல்லதை பேசுங்க, அதுக்கு பரிகாரமா, யார்கிட்ட போயிட்டு அவரை பத்தி மோசமா பேசுங்க, அவன்கிட்ட போயிட்டு என்ன செய்யுங்க, அவரை பத்தி நல்லதை பேசுங்க, பரிகாரமா அப்படி செய்யுங்க என்று அறிஞர்கள் அதுக்கு ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள். அடுத்த நேர்மையான சொல் இந்த கேள்வியில கடைசி பகுதி என்ன சொன்னா, பிறரிடம் மன்னிப்பு கேட்பதை வந்து பாவமாக கருதுதா சொல்றார். இப்ப இந்த இதுல வந்து என்ன என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப அல்லாஹ்விடத்துல மாத்திரம் கேட்க வேண்டிய மன்னிப்பு அடியாத்த கேட்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்க அல்லாஹ் விஷயத்துல பாவங்கள் செய்யறோமா, அதுக்கு நேரைய அல்லாட்ட தான் மன்னிப்பு கேட்க வேணும். அதை போய் தர்கால போய் கபர்ல போய் கேட்கக்கூடாது. பாக்குறமா இதை நிறைய போயிட்டு கபர்கள்ல தர்காக்கள்ல முஹியத்தின் அப்துல் காஜிலானே சாவுல் அமித் பாசா சொல்லி என்ன செய்யறது, அங்க போய் மன்னிப்பு. இது சிறு, இது சிறுக்கு, இது கூடாது. இது வந்து மார்க்கம் தடுத்து இருக்குது. ஆனா அடியார் ஒரு நேரடியா சம்பந்தப்படுற விஷயம், அதுல நீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஒருத்தருக்கு நீ அநியாயம் செஞ்சிருக்கீங்களா, அவர்கிட்ட தான் போய். அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான்னு சொன்னா, அதாவது எவர் மன்னிக்கிறாரோ, எவர் மன்னிக்கிறாரோ, எவர் இணக்கமாக இருக்கிறாரோ, அல்லாஹ்விடத்தில் அவருக்கு கூலி இருக்குது. மன்னிக்கிறாரோ என்ன பொருள் அது, மன்னிக்கிறார் என்னது, அப்ப அவருக்கு ஒரு அநியாயம் நடந்து ஒருத்தர் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார், அவர் மன்னிக்கிறார். இதுதான் இது சொல்லுது. அப்ப எனவே இந்த மன்னிப்பை மார்க்கம் கூடாதுன்னு சொல்லல. எந்த மன்னிப்ப, நாங்க ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், அவருடைய உரிமையுடைய விஷயத்துல நாங்க என்ன செய்யறோம், நாங்க மீறிட்டோம், அவர்கிட்ட போய் இப்படிதான் அவங்களோட உரிமை விஷயத்துல இப்படி செய்து விட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இதாங்க அவங்களுடைய உங்களுடைய ஹக்கு, இதை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி இப்படி சொல்ற, இதுதான் மார்க்கம் சொல்லுது, இதை செய்ய வேணும். இந்த மன்னிப்பை மார்க்கம் கூடாதுன்னு சொல்ல, எந்த மன்னிப்பு கூடாது, அல்லாஹ்விடத்துல மாத்திரம் செய்யப்பட வேண்டிய தௌபா, அல்லாஹ்விடத்துல மாத்திரம் கேட்கப்பட வேண்டியதா, ஒரு மனிதன்ட்ட போய் கேட்பது என்பது கூடாது, அது சிறு. எனவே இந்த வேறுபாட்டை நாங்கள் புரிந்து கொண்டால் சரியானது. அல்லாஹு தஆலா குர்ஆன் அதே மாதிரி எடுத்து பார்க்கலாம், சூரத்து நூறுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 24:22 உங்களுக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல அவதூறு சொல்லப்பட்ட அந்த நிகழ்வுல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பார்த்து அல்லாஹு தஆலா என்ன கேட்கிறான், வல்யஃபு வல்யஸ்ஃபஹு, அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்க விரும்பலையா என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்கிறார். அவர்கள் வந்து என்னது, அந்த மிஸ்தஹுக்கு வந்து என்ன செய்யார்கள், செலவுக்கு கொடுப்பதை அவர்கள் தடுத்து கொண்ட போது இந்த வசனம் இறங்கியது. அப்ப மன்னிப்பு, மனிதர்கள் கொடுக்கக்கூடிய மன்னிப்பு என்பது அவங்களுடைய உரிமைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அவர்கள்ட்ட போய் அதுக்காக மன்னிப்பு கேட்கலாம், அது மார்க்கம் அங்கீகரித்து இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொண்டால் இதுல முரண்பாடு இல்லை என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன். அவர்கள்ட்ட போய் அதுக்காக மன்னிப்பு கேட்கலாம்.